بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தர்பியாவுடைய வகுப்பிலே நாங்கள் அடுத்ததாக பார்க்க போயிருக்கின்ற பாடம் தஃப்சீருடைய பாடம். தஃப்சீருடைய பாடத்திலே சூரத்துல் இஹ்லாஸ், அடுத்ததாக சூரத்துல் ஃபலக், இந்த ரெண்டு சூறாவையும் அதனுடைய விளக்கங்களையும் அந்த சூறாக்கள் என்னென்ன சொல்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் இந்த பாடத்தினூடாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவது சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூரத்துல் இஹ்லாஸ் பெரும்பாலும் எல்லோருக்கும் பாடமாக இருக்கின்ற, மனனம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சூறாவாக இருக்கிறது. இந்த சூரா இறங்குவதற்கான பின்னணி இதை சொல்கிற நேரத்தில் தஃப்சீருடைய உலமாக்கள் கூறுகிறார்கள், முஷ்ரிக்குகள் அல்லது யஹூதிகள் இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, உங்களது ரப்பை எங்களுக்கு விளக்குங்கள், விளங்கப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த தருணத்தில் இறைவன் இந்த சூராவை இறக்குகிறார். அப்ப இந்த சூராவுடைய துவக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு கட்டளையாக ஒரு நபியை பார்த்து, நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்றுதான் அது தொடங்குகிறது. அப்ப இந்த சூராவுடைய முதலாவது வசனத்தை பார்த்தால், குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஏவல், நபியை பார்த்து வருகின்ற ஒரு ஏவலாக இருக்கிறது. அப்ப அவர்கள் கேட்குகின்ற அந்த கேள்விக்கு பதிலாக இறைவன் சொல்கிறான். அப்ப உங்களுடைய ரப்பை பற்றி கேட்குகிறார்கள், நாயனை பற்றி கேட்குகிறார்கள். அப்ப கேட்கிற நேரத்தில் அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எப்படி பதில் சொல்லுங்க? குல், நபியே நீங்க சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். அப்ப இந்த வசனத்துடைய துவர்க்கத்தில் அல்லாஹ் குல் என்ற அந்த துவர்க்கத்தை, அந்த ஆரம்பத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார். இந்த ஏவல் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருந்தாலும், இது அனைத்து உம்மத்துக்கு முடிய ஒரு கட்டளையாகத்தான் இருக்கிறது. யார் அல்லாஹுவை பற்றி எம்மிடத்தில் வினவுகிறார்களோ, அவர்களுக்கு முதல் முதலாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, இஸ்லாமிய அடிப்படை செய்தி இதுதான் என்பதை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னால் இதை எவ்வாறு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? எல்லா விதத்திலும் கண்ணியம், அவனுடைய சக்தி, என்னென்ன விடயங்கள், தனித்துவம் பெறுகின்ற விடயங்கள் இருக்கின்றனவோ அவைகள் அனைத்திலும் அவன் ஒருவன், தனித்துவம் பெற்றவன் என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், நீங்கள் அவர்களுக்கு படித்துக் கொடுங்கள். அவனை போன்று யாருமே கிடையாது என்பதையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அதே போன்று அவனுக்கு கூட்டு கிடையாது, அவன் தனித்து நின்று செயல்படக்கூடியவன், எதை செய்வதென்றாலும் அவன் மாத்திரம் நின்று செய்யக்கூடியவன். எதை ஆக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவன் தனித்து நின்று செயல்படக்கூடியவன். அப்ப எல்லா விதத்திலும் அவன் தனித்தவன் என்பதை நீங்கள் அவர்களுக்கு படித்துக் கொடுங்கள் என்பதை இறைவன் இந்த வசனத்தினூடாக கற்றுக் கொடுக்கிறான். அடுத்த வசனத்திலே அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன் என்பதையும் சொல்லிக் கொடுங்கள். அப்ப அல்லாஹ் ஒருவன், அதே போன்று அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன் என்பதன் மூலமாக இறைவன் எதை நிலைநாட்டுகிறான் என்று சொன்னால், அனைத்து வரணனைகளிலும் அவன் பரிபூர்ணமானவன். சக்தி என்று எடுத்துக்கொள்வோம், அல்லது கண்ணியம் என்று எடுத்துக்கொள்வோம், அல்லது எந்த வர்ணனையை அவனுக்கு நாங்கள் சேர்ப்பதென்று வந்தாலும் அனைத்திலும் அவன் பரிபூர்ணமானவன், எந்த குறையும் கிடையாது. எதை மாதிரி? அவனால் படைக்கப்பட்டவர்களுக்கு குறைகள் இருக்குமா இல்லையா? மனிதர்கள் அவர்களுக்கு குறைகள் என்று பார்த்தால் பல பல, அப்படி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட போட்டாலும் அது கூட தாங்காத அளவுக்கு குறைகள் இருக்கின்றன. அப்ப எந்த குறையும் இல்லாதவனாக இறைவன் இருக்கிறான். அப்ப அதனாலதான் தேவையில்லை. அப்ப எங்களை பொறுத்த மட்டும் வந்து அவனுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? தேவை இருக்குது. ஏன் தேவை இருக்குது என்றால், நாங்கள் எதிலும் பூரணத்துவம் கிடையாது. என்ன கிடையாது? எதிலும் பூரணத்துவம் கிடையாது. நாங்க எல்லாமே பிறரின் பக்கம் அல்லது பொருட்களின் பக்கம், கடைசியாக இறைவனின் பக்கம் அனைத்து விடயங்களுக்கும் தேவை உள்ளவர்களாகவே நாங்கள் இருக்குகிறோம். அப்ப இறைவனை பொறுத்த மட்டிலே அவன் பரிபூர்ணமான வரணனை கொண்டவனாக இருக்கிறான் என்பதனால் அவன் அல்லாஹு சமத், அவன் யாரின் பக்கமும் எவரின் பக்கமும் தேவையற்றவனாகவே அவன் இருக்குகிறான். அதே போன்று லம் எலித், அடுத்த வசனம் லம் எலித். அப்ப இந்த லம் எலித், அவன் பெறவில்லை, அவனுக்கு யாரு கிடையாது? குழந்தைகள் கிடையாது. அதனாலதான் அவனை போன்று யாருமே இல்லை. இப்ப அவனுடைய படைப்பினங்கள் எம்மை பொறுத்த மட்டிலே, எம்மை போன்று எல்லாரும் எம்மை போன்றுதான் இருக்கிறார்கள் இல்லையா? மனிதர்கள் என்று வந்தால் மனிதர்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா சில அமைப்புகள்ல வித்தியாசங்கள் இருந்தாலும், நிறங்கள்ல வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லாமே ஒன்றுதான், எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் இறைவன் என்ன கிடையாது? அவனுக்கு ஒப்பாக யாருமே கிடையாது. லம் எலிஜ், இதைத்தான் சொல்ல வருகிறார். அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது. ஏன் என்று சொன்னால், இந்த பிள்ளை என்று வரக்கூடிய அந்த பிள்ளை தாய் தாப்பர்களில் இருந்து வெளிவரக்கூடியது, தாய் தாப்பர்களில் இருந்து பிரிந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அவனுக்கு ஒப்பான ஒன்றுமே இல்லை என்றால் அவனுக்கு பிள்ளை கிடையாது. அப்ப அவனுக்கு ஒப்பானது யாரும் இல்லை என்பதை இந்த இடத்திலே இறைவன் சரிபடுத்துகிறான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயத்தில் சொல்லுகிற நேரத்திலே, இன்னஹா பதஅத்தும் மின்னி, அவங்க யாரு? அவங்க என்னுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள். அப்ப பிள்ளை என்பது தந்தையின், தாயின் ஒரு பகுதி என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக சரிப்படுத்தலாம். அப்ப அல்லாஹு சமத் என்று வருகிற நேரத்திலே அல்லாஹ், அதாவது லம் எலித், லம் எலித் என்று வருகிற நேரத்திலே அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது. அப்ப அவனுக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாது என்பதை இறைவன் இந்த இடத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதர்கள், அந்த பிள்ளையின் உதவியை, அந்த பிள்ளைகளை அவர்கள் எவ்வாறு பார்க்குகிறார்கள் என்று சொன்னால், என்ன சொல்வார்கள்? பிள்ளைகளை பத்தி சொல்கிற நேரத்திலே, ஒரு ஆம்பளை புள்ளன் இருந்தா என்ன செய்வான்? ஒரு காலத்துல உழைச்சி சரி தருவான், அப்படிதான் அவன் பிள்ளைகளை பார்ப்பான் இல்லையா? பொம்பளை புள்ளன் இருந்தா ஏலாம போன ஒரு காலத்துல வந்து என்னது அந்த பிள்ளையாவது என்ன செய்யுங்களை கவனிக்குமே, என்னது வீட்டுல வச்சு பார்க்குமே என்ற ஒரு ஒரு முறையத்தான் என்ன சொல்லுவான், எந்த ஒரு செய்தியைத்தான் மனிதன் சொல்லுவான். அப்ப இறைவனுக்கு என்ன கிடையாது, இப்படியான ஒரு தேவைகள் கிடையாது. இருக்குதா தேவைகள் கிடையாது. அப்ப அந்த புள்ள இருக்க வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது. அதே போன்று இன்னும் ஒரு கட்டத்தில் அவன் எப்படி சொல்லுவான்டா, மனிதன் நம்மளுடைய பேரை சொல்றதுக்காக வேண்டி இல்லையா, ஒன்றும் இல்லாட்டியும் நம்மட கண்ணுக்கு பிறகு நம்மட பேரை சொல்லி கொண்டிருப்பதற்காக வேண்டிய ஒரு புள்ள அப்படின்னு அவனுடைய அந்த பரம்பரையை பாதுகாப்பதற்காக வேண்டி என்று அவன் சொல்லுவான். இதெல்லாம் இறைவனுக்கு தேவையா, தேவை கிடையாது. அப்ப அவனுக்கு ஒப்பான அவனுக்கு நிகரான யாருமே கிடையாது என்பதை இறைவன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சூரா அன்னாமிலே 101 வசனத்தில் இறைவன் இந்த செய்தியை இன்னும் ஒரு விதமாக உடைக்கிறான். எது, அவனுக்கு பிள்ளை இல்லை என்ற செய்தியை இவ்வாறும் சொல்கிறான். அண்ணா யகூனு லஹு வலத், அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்கும், வலம் தகுல்லஹு சாஹிபா, என்ன கிடையாது அவனுக்கு மனைவி கிடையாது. என்னது, இந்த மனிதர்களுக்கு விளங்குகின்ற விதமாக சொல்கிறான். உங்களுக்கு கணவன் மனைவி அப்படி நீங்க வாழ்றீங்க, அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது. அப்ப அவனுக்கு வந்து நீங்க இப்படியாவது யோசிச்சு பாருங்க, எப்படி அவனுக்கு தான் மனைவி என்று ஒன்று கிடையாது, அப்ப எங்கிருந்து பிள்ளை வரும் என்று இறைவன் அங்கே அந்த அந்த வாதத்தை உடைக்குகிறான். அவனுக்கு பிள்ளை இல்லை என்பதை, அவனுக்கு நிகராக அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை என்பதை இந்த இடத்திலே தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த லம் எலித் என்று சொல்வதன் மூலமாக வலிகட்டு போன 3 கூட்டங்களுக்கு இறைவன் பதில் சொல்கிறான். யார் அவர்கள், முதலாவது முஷ்ரிக்குகள், அதே போன்று யகூதிகள், அதே போன்று நசாராக்கள். அப்ப இவங்க என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், மலக்குமார்களை அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள், என்னது பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். யாரு, முஷ்ரிக்குகள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், மலாயிக்காமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள். அப்ப இறைவன் என்ன சொல்றான், அப்படி ஒரே அடி உடைச்சிடறான், எப்படி லம் எலிஜ், பிள்ளையே கிடையாது, என்னது அவன் யாரையும் தக்கல. அப்ப நீங்க சொல்றது என்னது, தவறான கூற்று என்பதை அங்கே இறைவன் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று யகூதிகள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். இது யார், இது யகூதிகள். அதே போன்று நசாராக்கள் என்ன சொன்னார்கள், மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அப்ப இவர் இந்த 3 கூட்டத்தாருக்கும் ஒரு பதிலாகவும் இறைவன் சொல்கிறான், லம் எலித் என்பதன் மூலமாக இறைவன் அவர்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அடுத்த வசனம், லம் எலித் வலம் யூலத், அதோட சேர்ந்து வரக்கூடியது. அப்ப அவன் என்ன கிடையாது, அவன் யாராலும் பிறப்படவும் இல்லை. அப்ப அவனுக்கு அவன் யாரையும் பெற்கவும் இல்லை, அவன் யாரினாலும் பெறப்படவும் இல்லை. அப்ப இதை எப்படி நாங்க பார்க்கலாம் என்று சொன்னால், இறைவன் பல இடங்களில் தன்னை பற்றி சொல்லுகிற இடத்தில் எவ்வாறு சொல்லுகிறான், தான் தான் முதலாவது, அவனுக்கு முன்னால் யாருமே கிடையாது என்பதை பல இடங்களில் சொல்லுகிறான். அப்ப அவன் தான் முதலாவது என்று இருக்க அவன் எவ்வாறு வேறொருவரால் பெறப்பட முடியும், எப்படி முடியும், முடியாது. அப்ப லம் யூலத், என்னது அவன் பிறப்படவும் இல்லை, இன்னத்தருக்கு அவன் பிள்ளையும் கிடையாது என்பதை இறைவன் அந்த இடத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுடைய வர்ணனைகளுக்கு ஒப்பானவர்கள் சரிசமமாக வரக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அப்ப அல்லாஹ் ஹாலிக், படைக்கக்கூடியவன். அப்ப யாருக்கு சொல்ல முடியுமா, அல்லாஹ்வை போன்று இவரும் படைக்கிறாரு இல்லையா, அல்லது நோய் நிவாரணம், அல்லாஹ் நோய் நிவாரணம் செய்யக்கூடியவன், நிவாரணம் கொடுக்கக்கூடியவன். அப்ப இவருக்கு சொல்ல முடியுமா, இவரும் என்ன செய்யறாரு, நோய் நிவாரணத்தை கொடுக்கிறாரு. அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றக்கூடியவன். அப்ப இன்னொருத்தருக்கு வந்து என்னது, அவரு உயிர்களை கைப்பற்றக்கூடியவர் சொல்ல முடியுமா, முடியாது. அப்ப எந்த வர்ணனைகளிலும் அவனுக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது என்பதை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு அவனை போன்றவர்கள் அவனுக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் சொல்கிறான். ஆகவே சூரத்துல் இஹ்லாஸ் என்பது ஒரு உறுதியான அல்லாஹுவை பற்றியுள்ள தனிப்பட்ட விடயங்களை, அகீதாவின் மிக முக்கியமான பகுதியை இந்த சூரத்துல் இஹ்லாஸ் எமக்கு படித்து தருவதை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இந்த சூராவுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கிற நேரத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை ஒரு யுத்தத்துக்கோ அல்லது ஒரு விடயத்துக்கு அனுப்புறாங்க. அனுப்புற நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலமை இருக்கிறது, கூட்டமாக போற நேரத்தில் ஒருவரை தலைவராக வைப்பார்கள். ஏதாவது தேவைகள் வருகிற நேரத்தில் இல்லையா, இப்போ ஒரு தலைவர் ஒன்று இல்லைன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அந்த 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 கூட்டம் வந்து சரிப்படாது இல்லையா. அப்போ தலைவர் ஒன்று இல்லைன்னா கட்டுப்படாது, ஏன்னா நான் சொல்றது தான் எடுபடணும், அவர் சொல்றது தான் எடுபடணும் அப்படின்னு வந்து பிரச்சனை ஆகிடும். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விடயங்களையும் சூர நோக்கோடு என்ன செய்வாங்க, செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு தலைவரை நியமித்து அனுப்புகிறார்கள். அப்ப இவர் என்ன செய்யறாருண்டா, இவர் அவருடைய பிரயாணத்தை முடிச்சிட்டு வரும் வரையில வரக்கூடிய தொழுகைகள் இருக்குதா இல்லையா, எல்லாத்தையும் எல்லாத்திலுமே எதை ஓதுறாரு, சூரத்துல் இஹ்லாஸ் தான் ஓதுறாரு. ஃபஜ்ருக்கு மேல ஓதுறாரு, அதே போல மகரிபுக்கு என்ன செய்யறாரு, அதை ஓதுறாரு, இஷாவுக்கும் அதைத்தான் ஓதுறாரு. அப்ப எல்லா தொழுகையிலையும் என்ன செய்யறாரு, சூரத்துல் இஹ்லாஸ் அது மாத்திரம் தான் ஓதுறாரு. இப்ப சஹாபாக்களுக்கு என்னது, இப்ப தலைவர் ஓதுறாரு கட்டுப்படணும்னு பேசாம வாராம், யாரும் கேட்கல அவர்கள், என்ன கேட்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டவர் செய்யறாரு, தவறு கிடையாது. ஆனா சஹாபாக்களுக்கு கொஞ்சம் நீண்ட நேரம் ஓதுனா அதை நிக்கலாமே என்ற ஒரு ஆசை, ஆனா அவர் ஓதல்ல. அப்ப இது அப்படி என்ன செய்யறாங்க, முடிச்சுட்டு அப்படி வாராங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட முறப்பாடு செய்யறாங்க, நீங்க அனுப்பிய தலைவர் வந்து இப்படி ஒரு வேலையை ஒன்று செஞ்சிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்கிறாங்க, அப்ப ஏன் நீங்க இப்படி ஓதுனீங்க, ஏ வேற சூராக்கள் நீங்க ஓதாமல் சூரத்துல் இஹ்லாஸ் மாத்திரம் ஓதுறது காரணம் என்ன. இப்ப இவர் சொல்றாரு என்னடா, யா ரசூலல்லாஹ், சூரத்துல் இஹ்லாஸ் சூராக்களில எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு சூரா, ஏன் தெரியுமா, அல்லாஹ் தன்னை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சூரா, அந்த வர்ணனைகள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது யா ரசூலல்லாஹ், அதனாலதான் நான் ஓதுனேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, நீங்கள் அல்லாஹுவை விரும்பியதை போன்று அல்லாஹும் உங்களை விரும்புவானாக. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சூராவாக இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருக்குகிறது. அடுத்த சிறப்பாக பார்த்தால், இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹா தஅதிலு ஸுலுஸல் குர்ஆன், இது குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமனாக கூடியது என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், தஅதிலு ஸுலுஸல் குர்ஆன், குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமனாக கூடியது என்று மாத்திரம்தான் சொன்னார்கள். அப்ப சமனாகுவதும் மூன்றில் ஒரு பகுதியும் உண்டாகுமா, அதான் கேள்வி. இப்ப ஒரு ஆள் இல்ல, அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அவர் அவரை போலதான் வேலை செய்வாரு, ஆனா அவர் அவராக முடியுமா, முடியாது இல்லையா, முடியாதா இல்லையா, அது முடியாது. அப்ப இந்த இதுக்கு வந்து நாங்க இப்படியும் பார்க்கலாம், எப்படி என்றால் ஒரு ஆள் என்ன செய்யறாருந்தா, ஃபர்லான தொழுகை தொழுகிறாரு, தொழுகிற நேரத்தில் இவர் என்ன செய்யணும், சூரத்துல் ஃபாத்தியா ஓதணுமா இல்லையா, ஓதணும். அப்ப இந்த சூரத்துல் ஃபாத்தியா ஓதாமல் இவர் என்ன செய்யறாருந்தா, சூரத்துல் இஹ்லாஸ் மூணு தரம் ஓதுறாரு. இவர்ட என்ன எப்படி இருக்குது, சூரத்துல் இஹ்லாஸ் மூணு தரம் ஓதுனா முழு குர்ஆனும் அங்க வந்தாச்சு. அப்ப முழு குர்ஆன்ல என்ன இருக்குது, சூரத்துல் ஃபாத்தியா இருக்குது. இப்படி ஒருத்தர் தொழுதுட்டு போனார் என்று சொன்னால் இவருடைய தொழுகை கூடுமா கூடாது? கூடாது. ஏன் கூடாது? பிற சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? அந்த சூராவுடைய சிறப்பை தான் சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்க? அந்த அளவுக்கு அர்த்தங்கள் நிறைந்து காணப்படுகிறது, அகீதாவை பேசுகிறது, இறைவனை பற்றி சொல்லுகிறது. அப்ப குர்ஆனிய மொத்தமாக எடுத்தீங்கன்னா மொத்தமாக விரிவாக சென்ன செய்திய இங்க இங்கன சூரத்துல் இஹ்லாஸ் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறது. அதே போன்று இந்த செய்தி இப்படியும் பார்க்கலாம். எப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷயின் கதீர் என்று சொல்லக்கூடியத யார் சொல்லுகிறாரோ அவர் நான்கு அடிமைகளை உரிமையிட்ட நன்மை அவருக்கு இருக்குது, உரிமையிட்டவரை போன்று என்று சொல்கிறார்கள். அப்ப ஒருவர் என்ன செய்ய, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சில கஃபாராக்கள் வரும், வருமா இல்லையா? சில கஃபாராக்கள் வரும். இப்ப உதாரணமா சொல்ல போனா நோன்பு காலத்துல மனைவியோட என்னது பகல் காலங்கள்ல என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. அப்ப அது பெரும்பாவம். அந்த அப்படி ஒருவர் சேர்ந்து விட்டார் என்று சொன்னால் அதுல ஒரு கஃபாரா வரும். என்னது? அவர் என்ன செய்யணும்? அடிமைய உரிமையிடணும். இப்ப அந்த பகுதி ஒன்று வரும். அப்ப இவர் என்ன செய்யறாரு? இவர் என்ன செய்யறாரு? இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷயின் கதீர் இதை ஓதுறாரு. அப்ப இதை ஓதினால் இந்த ஹதீஸ் எப்படி வருவது? நான்கு அடிமைகளை உரிமையிட்டதை போன்றென்று வருகிறதா இல்லையா? அப்ப அவர் அப்படி ஒரு வேலை ஒன்றை பார்த்துட்டு இதை ஓதிட்டான், அதுக்கு ஈடாயிருமா, கஃபாரா முடிஞ்சிருமா? முடியாது. முடியுமா? முடியாது. அப்ப இது என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், இப்படியான இடங்களை நாங்கள் எவ்வாறு விளங்க வேண்டும் என்று சொன்னால், என்ன செய்தியை இறைவன் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களோ அந்த செய்தியுடைய வலுப்பம், அந்த செய்தியுடைய நன்மை பொறுமதியை தான் அது விளக்குகிறது என்பதை தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த சூராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய இரண்டாவது ரக்காத்தில் ஓதி வருவார்கள். ஃபஜ்ருடைய இரண்டாவது ரக்காத்தில் ஓதி வருவார்கள். அதே போன்று மகரிபுடைய சுன்னா சொல்லுவாங்களா இல்லையா, அதுல கூட ஓதி வருவார்கள். அதே போன்று தவாஃபுடைய இரண்டு ரக்காத்துக்கள் அதுல ஓதுவார்கள். அதே போன்று வித்ரில் ஓதுவார்கள். அப்ப இது போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற தொழுகைகளில் ஓதி வருவார்கள் என்பது இந்த சூராவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சிறப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சூரா அல் ஃபலக். இந்த சூரா அல் ஃபலக் இதனுடைய விளக்கம், இந்த சூரா என்ன சொல்கிறது, எதை பேசுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இந்த சூரா இவ்வாறு தொடங்குகிறது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலையின் இரட்சகனிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படி? அதிகாலையின் இரட்சகனிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால், அப்ப ரப்புல் ஃபலக் என்று சொல்லக்கூடியது வந்து இந்த ஃபலக்கு மாத்திரம் என்ன இல்ல, ரப்பு அல்லாம் எல்லாத்துக்குமே ரப்பு இல்லையா, ரப்புல் ஆலமீன். அப்படி இருக்க இதை மாத்திரம் ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதிகாலை என்பது மிக முக்கியமான ஒரு நேரம். ஒரு மனிதன், பொதுவாக மனிதர்களாக இருக்கலாம் அல்லது மிருகங்களாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம், அனைத்து படத்தினங்களும் தனது வாழ்வாதாரங்களை தேடி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதிகாலையில் செய்கின்ற வேலை இருக்குதா இல்லையா, அதுக்கு அந்த அப்படி செய்யக்கூடிய அந்த வேலைக்கு பரக்கத் செய்யப்பட்டது என்பதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சரி, குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலையின் இரட்சகனிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டும் பின்னால ஒவ்வொன்றாக வருகிறது, மின் ஷர்ரிமா ஹலக், அவன் படைத்தவைகளின் கெடுதியை விட்டும், அவனுடைய படைப்பினங்களின் மூலமாக என்னென்ன கெடுதிகள் வருகின்றனவோ அவைகள் அனைத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இந்த படைப்பினங்கள் வார நேரத்தில் அப்படியே நாங்கள் ஒரு பட்டியல் போட்டால், அந்த பட்டியல்ல முதலாவது சேர்க்க வேண்டிய ஒன்று வந்து நப்ஸ். என்னது நப்ஸ் இருக்குதா இல்லையா? நப்ஸை தான் சேர்க்கணும். ஏண்டா இந்த நப்ஸ் தான் எல்லாத்துக்குமே தலை இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் யாரு? இவரு தான் வந்து முதல் நிக்கக்கூடியவர். இந்த உள்ளன என்ன செல்லும்? என்னது ஒரு பாவத்தை வந்து அப்படியே அதை பத்திய ஒரு அழகான ஒரு பிக்சர் ஒன்று அப்படியே தாரது உள்ளத்துல, அப்படியே போட்டு 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 அதை அழகுபடுத்தி அப்ப என்ன செய்யும்? அந்த உள்ளத்துல ஒரு பகுதி என்ன சொல்லும்? அல்லது பாவண்டா செய்யாதடா, தௌபா தானே இருக்குது. அல்ல என்ன சொல்றான்? ராவையில செஞ்சதுக்கு பகலையில இருக்கிறான், பகலையில செஞ்சதுக்கு இரவையில பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றானா இல்லையா? அப்ப இப்படி தௌபா தான் இருக்குது, என்ன செஞ்சிடுவோம்? செஞ்சிடுவோம். அப்ப அந்த ஒரு அதாவது பாவத்தின் பக்கம் ஏவக்கூடியதும் பாவத்தின் பக்கம் இழுத்து கொண்டு போகக்கூடியதில் முதலிடத்தை பெறக்கூடியதாக இந்த நப்ஸ் இருக்கிறது என்பதற்காக வேண்டி, அப்ப அவன் படைத்தவைகளின் தீமைகள் அவைகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னால் முதலாவது விடயமாக வரக்கூடியது இதுவாகத்தான் இருக்கிறது. அடுத்ததாக இறைவன் சொல்கிறான், ஒமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப், இரவு அதாவது இருள் பரவும் போது ஏற்படுகின்ற தீங்கு இவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இருள் நெருங்கும் பொழுது, இருள் பரவும் பொழுது என்னென்ன தீங்குகள் வரும், அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இரவு நேரங்கள் வந்தால் என்ன வரும்? நீங்க பார்க்கலாம் சில ஹதீஸுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சூரியன் மறைகிற நேரத்தில் என்ன இருக்குது, சிறுவர்கள் சின்ன பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் வெளியே கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். என்னது? அந்த நேரத்தில் சைத்தானுடைய ஊசலாட்டம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போன்று இரவு நேரங்கள் வந்துவிட்டால் விஷ ஜந்துகள் வெளியே வருவதற்கு உரிய ஒரு நேரமாக, அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா பாம்புகளுக்காக இருந்தாலும் இரவு நேரங்களில் தான் அவைகளுடைய கண்கள் தெரிகின்றன இல்லையா? அப்ப இரவு நேரங்களில் அவைகள் வெளியாகின்றன. அப்ப இது போன்ற விஷ ஜந்துகளின் மூலமாக மிருகங்களின் மூலமாக பாதிப்பு ஏற்படும், இந்த பாதிப்பை விட்டும் நான் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று அடுத்ததாக வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியக்கார பெண்களின் கெடுதிகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இவங்க என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இப்படியான அந்த சூனியத்தை பெண்கள் தான் செய்வார்கள். அப்ப இதனால வந்து இறைவன் என்ன சொல்கிறான் இந்த இடத்தில், அந்த பெண்களை குறித்து இறைவன் சொல்கிறான். அப்ப இவங்க என்ன செய்வார்கள் என்று கேட்டால், இவர்கள் தெரியக்கூடிய அந்த மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு முடிச்சாக, இப்ப இன்னாருக்கு வந்து ஒரு ஆளுடைய பேர் இல்லையா, இன்னாருக்கு வந்து சூனியம் செய்யணும் அப்படின்னா அவருக்கு வந்து சூனியம் செய்வதற்காக வேண்டி என்னென்ன விடயங்களை ஓதுவார்களோ அதை ஒவ்வொன்றாக ஓதி ஒவ்வொரு முடிச்சு போடுவார்கள். அப்ப இவ்வாறான இந்த இந்த சூனியக்காரர்களுடைய இந்த தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த வசனம் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த மின்ஷர்ரின் ஃபாசாத்தி ஃபில் உக்த் என்று வரக்கூடிய இந்த வசனம் அந்த பெண்பாலில் வந்திருந்தாலும் சில உலமாக்கள் எவ்வாறு சொல்கிறார்கள் என்று கேட்டால், இந்த விடயத்திலே நாங்கள் பொதுவாகவும் எடுக்கலாம். இறைவன் வந்து இதை பெண்களை மாத்திரம் பார்த்து சொன்னது கிடையாது, அல் அன்புஸ் ஆத்மாக்கள் என்ற என்பதை குறிப்பாக வைத்து இறைவன் சொல்கிறான். ஆகவே இந்த விடயத்திலே ஆண்களும் கூட்டு சேர்வார்கள், பெண்களும் வருவார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்வதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதே போன்று ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமை கொள்ளக்கூடியவன் அவனுடைய தீங்கை விட்டும் இறைவான உள்ளத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப பொறாமை கொள்ளக்கூடியவனுடைய தீங்கு எவ்வாறு வரும்? ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு கட்டத்தை அடைந்து விட்டார், உலகத்தில் வசதியாக வாழ்றாரு, அல்லது அவருடைய இல்மின் மூலமாக அவர் என்ன செய்யறாரு, அவரு நல்ல ஒரு அறிஞராக இருக்கிறாரு. அதே போன்று அவருடைய வாழ்க்கை நெருக்குது ஒரு வசதி உள்ள வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. அப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் ஒருத்தான் அவரை பார்க்கிறான், பார்த்து பொறாமை கொள்கிறான். பொறாமை கொள்வதன் மூலமாக இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த இடத்துல ரெண்டு விடயத்தை செய்கிறான். ஒன்று, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அந்த நியமத்தை இவன் வெறுக்கிறான். வெறுக்கிறானா இல்லையா? வெறுக்கிறான். அப்ப இறைவா நீ ஏன் அவனுக்கு கொடுத்தா, நீ கொடுத்திருக்க கூடாது என்பதை அவன் சொல்ல வருகிறான். பொறாமைக்காரன் பொறாமை கொள்றானா இல்லையா? பொறாமை கொள்கிற நேரத்தில் அவன் எதை செய்கிறான், இறைவனுடைய அந்த அருளை அவன் நிராகரிக்கிறான். நீ அவனுக்கு கொடுத்திருக்க கூடாது என்று அவன் சொல்கிறான். ஒன்று. இரண்டாவது, இந்த பொறாமையின் மூலமாக அந்த பொறாமையுடன் அந்த மனநோவுடன் அவனை பார்க்கிறான். பார்ப்பதன் மூலமாக அவனுடைய கண்ணூர் அங்கே போகிறது. என்ன செய்யப்படுகிறது? அவனுடைய கண்ணூர் அங்கே போகிறது. அவன் கண்ணூரின் மூலமாக அவன் தாக்கப்படுகிறான். அப்ப இதனாலதான் பொறாமைக்காரன் அவனுடைய பொறாமையின் மூலமாக வருகின்ற கெடுதிகளை விட்டும் அல்லாஹிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த சூரா முடிவடைவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சூராவிலே இறைவன் மூன்று விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறான் இல்லையா? மூன்று விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு நமக்கு படித்து தருகிறான். அப்ப அதுல உண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது இருள் சூழ்ந்து விட்டால் அந்த இருளின் மூலமாக வருகின்ற தீங்கு. அதே போன்று சூனியக்கார பெண்கள், இவர்கள் அந்த சூனியம் செய்கின்ற நேரத்திலே அவர்கள் ஒவ்வொரு முடிச்சாக போட்டு அதிலே ஊதுகின்ற, அதாவது சூனியத்தின் மூலமாக வருகின்ற தீங்கு. அதே போன்று பொறாமைக்காரன் பொறாமை கொள்வதன் மூலமாக வருகின்ற தீங்கு. அப்ப இந்த மூன்று விடயங்களையும் பார்த்தால், இந்த மூன்று விடயமும் எம்முடைய கண்ணுக்கு புலன்படாத ஒன்றாகவே இருக்கிறது. மூன்று தீங்குகளும் கண்ணுக்கு புலன்படாத விடயங்களாகவே இருக்கிறது. இதனால்தான் இந்த தீங்குகள் எப்பொழுது எம்மை வந்து அடையும், எப்பொழுது வந்து எம்மை தாக்கும் என்று தெரியாது என்பதன் காரணமாக இவைகளை விட்டும் நாங்கள் அதிகமாக இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது இந்த சூராவின் மூலமாக சொல்லி தருகிறான். மற்ற தீங்குகள் கண்ணால் பார்த்து அது எமக்கு வந்து அடைகிறது என்பதை நாம் விளங்கி இருந்தால் ஓரளவாவது என்ன செய்யலாம், நாங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம். அப்ப அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது என்பது ஒரு அளவு முடியுமானது. ஆனால் இவைகளின் மூலமாக பாதுகாப்பு பெறுவதென்பது கஷ்டமான விடயம் என்பதற்காக வேண்டி இது மூன்று விடயங்களையும் இறைவன் இந்த இடத்திலே குறிப்பாக சொல்கிறான். அடுத்ததாக, இந்த தீங்குகள் எம்மை வந்து அடையாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் இல்லையா? பொறாமைக்காரன், சூனியம், அதே போன்று இரவு நேரங்களில் வருகின்ற தீங்குகள், அப்ப இவைகள் எம்மை வந்து அடையக்கூடாது என்று சொன்னால், முதலாவதாக நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டால், அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும், நம்பிக்கை, பரிபூர்ண நம்பிக்கை இருக்க வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள், துவாக்களை நாங்கள் ஓத வேண்டும் இல்லையா? கற்றுத்தந்தார்களா இல்லையா? நிறைய துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்கள் என்ன செய்யணும், நாங்க மரணம் விட்டு நாங்க என்ன செய்ய ஓதி வர வேண்டும். மரணம்தான் ஆக்குவதற்கு எமக்கு முடியாது என்று சொன்னாலும் நாங்கள் ஒரு 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 இடத்தில் எழுதி வைத்தாவது அவைகள் என்ன செய்ய வேண்டும், ஓதி வர வேண்டும். ஓதி வருகிற நேரத்திலே காலப்போக்கில் என்ன செஞ்சிடும் அது, அது பாடமாகிவிடும் இல்லையா? நாங்களும் என்ன செஞ்சிருக்கிறோம், நிறைய துவாக்களை தர்பியாவின் மூலமாக படிச்சு கொடுத்திருக்கிறோம். படிச்சிருக்கிறோமா இல்லையா? துவா படிச்சமுண்டு பிச்சம் இருக்கிறது யாது இருக்குது இல்லையா? படிச்சோம் என்பது நிறைவில் இருக்கிறது. ஆனா என்னத்தை படிச்சோம் என்னது பிரச்சனை இல்ல, என்னத்தை படிச்சோம் என்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப நாங்க என்ன செய்யணும், அப்ப அந்த துவாக்கள் நீங்க படிச்ச துவாக்களை எடுங்க, எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஓதக்கூடிய முக்கியமான துவாக்கள் நாங்க படித்திருக்கிறோம். அப்ப அந்த துவாக்களை ஓதி வாரது. அப்ப இப்பாறு நாங்கள் இந்த துவாக்களை ஓதி வந்தால் என்ன செய்யும், என்னது இவ்வாறான தீங்குகள் எம்மை வந்து அடையாது. அதே போன்று குர்ஆன் ஓதுவது, அதே போன்று தொழுகைகள், அது முதலாவது. தொழுகை என்ன செய்ய வேண்டும், அந்த ஐங்கால தொழுகைகளை சரியாக நாங்கள் நிறைவேற்றுவதால் முதலாவது பகுதி. அப்ப அதே போன்று இந்த திக்ருகள் அவுராதுகளை ஓதுவது, அதே போன்று என்ன செய்யறது, எங்களுடைய எண்ணங்கள், அதாவது நம்பிக்கை இறைவனின் பால் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் சரியாக வைத்துக் கொள்வது, இவ்வாறு நாங்கள் இருந்தால் எங்களுக்கு எந்த தீங்கும் வந்து அடையாது என்பதை நாங்கள் விளங்கி நாங்கள் செயல்பட்டு இறைவனுடைய விமோசனம் பெற்ற நல்லடியார்களாக எம்மை ஆக்கியார்கள் புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.